நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
வேத ஆராய்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம்.
மிகவும் பிரியமானவர்களே, இன்று நாம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகத்தின் கடைசி அதிகாரம் அதாவது 28 அதிகாரத்தை படிக்க இருக்கிறோம். இங்கு கப்பல் சேதத்தினால் மெலித்தா தீவை அடைந்த பவுலும் மற்றவர்களும் 3 மெலித்தா தீவில் தங்கியிருந்து பின்பு ரோமாபுரிக்கு பயணப்படுவதையும் ரோமாபுரியில் யூதர்கள் மத்தியிலும் புறஜாதியார் மத்தியிலும் பவுல் செய்யும் ஊழியத்தையும் நாம் பார்க்க இருக்கிறோம். அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகம் இந்த 28 அதிகாரத்தோடு நிறைவு பெற்றாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியின் மூலம் தன்னுடைய ஊழியக்காரரை கொண்டு செய்யும் அற்புதமான காரியங்கள் இன்றும் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2 வருகையின் போது இந்த நடவடிக்கைகள் புத்தகமும் நிறைவு பெறும். அப்போஸ்தலர் 28 அதிகாரத்தின் 1 வசனத்தை நாம் இப்போது பார்ப்போம். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பெயர் மெலித்தா என்று அறிந்தோம். மெலித்தா என்ற தீவு இன்றைக்கு மால்டா என்று அழைக்கப்படுகிறது. இது மத்திய தரைக் கடலிலே ரோமாபுரிக்கு கீழே இருக்கும் சிசிலி பட்டணத்திலிருந்து ஆப்பிரிக்காவை நோக்கி தென் திசையிலே 50 தொலைவில் உள்ளது. அருமையான பாறைகள் கொண்ட இந்த தீவு 20 நீளமும் 12 அகலமும் 60 சுற்றளவும் உள்ள ஒரு அழகான தீவாகும். ஓனிகேயர் மொழியிலே மால்டா என்றால் அடைக்கலம் என்று பொருளாகும். இந்த தீவுக்கு இது மிகவும் பொருத்தமான பெயர் அல்லவா? இந்த தீவு முக்கியமான இடத்தில் அமைந்திருந்ததினால் 2 உலக மகா யுத்தத்திலே மிகவும் அதிகமாக தாக்கப்பட்ட இடம் இதுவாக இருந்தது. அப்போஸ்தலாகிய பவுலுடைய கப்பல் உடைந்த இடம் இன்று பரிசுத்த பவுலின் வளைவு என்று அழைக்கப்படுகிறது. கப்பல் உடைந்து போனாலும் அவர்கள் மெலித்தா தீவிலே பத்திரமாக சேர்ந்ததினால் பவுலுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கரத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இது நமக்கு ஒரு நல்ல பாடமாக அமைகிறது. 2 வசனம், அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். இங்கு லூக்கா அந்நியர் என்று குறிப்பிடுவது கிரேக்க மொழி அறியாத பிற மொழி பேசுகிறவர்கள் என்பதாகும். இவர்கள் ஆதிவாசி மக்கள் அல்ல. அந்த அந்நிய மக்கள் பாராட்டின விருந்தோம்பல் மிகவும் சிறப்பான ஒன்றாகும். 276 பேர் கொண்ட இந்த திரள் கூட்டத்தை தங்களுடைய தீவிலே அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். பவுலுடன் இந்த கூட்டத்தில் அநேக கொலை குற்றவாளிகளும் இருந்தார்கள். ரோமாபுரிக்கு தண்டனைக்காக அவர்கள் கொண்டு செல்லப்படுகிறார்கள். ஆனாலும் கூட அந்த மக்கள் மிகவும் அக்கறையோடு கரிசனையோடு அவர்களுக்கு உதவி செய்ய முன்வருகிறார்கள். தேவனை அறியாத மக்களிலும் இதுபோல இரக்க குணம் படைத்தவர்கள் ஏராளம் உண்டு. யோனாவின் புத்தகத்திலே நாம் காணும் மாலுமிகள் யோனாவின் நிமித்தம் அந்த பெரிய கொந்தளிப்பு எழுந்தது என்று அறிந்திருந்தும் அவனை காப்பாற்ற எவ்வளவோ பிரயாசப்படுகிறார்கள். அவனை கடலில் எரிந்துவிட அவர்கள் மனம் சம்மதிக்கவில்லை. இதுபோல மனிதாபிமானம் உள்ள அநேகர் இருக்கத்தான் செய்கிறார்கள். இரக்க குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று மத்தேயு 5:7 வசனம் கூறுகிறது. மெலித்தா தீவார் பாக்கியவான்கள். 3 வசனம், பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவிக்கொண்டது. மார்க்கு சுவிசேஷம் கடைசி 17-18 வசனங்களிலே ஒரு அருமையான வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் நினைவுக்கு கொண்டு வருவோம். விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இந்த அடையாளம் அங்கு இடம்பெற்றதை நாம் பார்க்கிறோம். ஆதலால் நாமும் அதுபோல விஷப்பூச்சிகளை கையில் எடுக்க வேண்டும் என்று கூறவில்லை. பவுல் அன்று தேவனை சோதிப்பதற்காக விஷப்பூச்சியை கையில் எடுக்கவும் இல்லை. பவுலுடைய கண் பார்வை குறைவாக இருந்தது என்பதை அப்போஸ்தலர் 23 அதிகாரத்தில் பவுல் ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிற்கும் போது நாம் படித்தோம். இதை குறித்து கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் நாம் இன்னும் அதிகமாக சிந்திக்க இருக்கிறோம். ஒருவேளை பவுலுக்கு சரீரத்தில் கொடுக்கப்பட்ட முள் இதுவாக இருக்குமா? ஏனென்றால் பவுல் விறகை பொறுக்கும் போது அதில் பாம்பு இருப்பதை அவர் பார்க்கவில்லை. இதில் நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான காரியம், பவுல் அப்போஸ்தலன் தன் கைகளால் விறகு பொறுக்குகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த தீவார் 276 பேரையும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக அந்த குளிர்காலத்திலே பெரிய நெருப்பை மூட்டி அவர்களை சேர்த்துக் கொள்கிறார்கள். நெருப்பு தணியும் போது பவுல் சோம்பேறியாக உட்கார்ந்து கொண்டிருக்கவில்லை, அவர் தன் கைகளால் வேலை செய்வதை பார்க்கிறோம். என் கைகளால் வேலை செய்து பிரயாசப்பட்டேன் என்று எபேசிய மூப்பர்களுக்கு பவுல் கூறியதை அப்போஸ்தலர் 20:34 வசனத்தில் வாசித்தோம். இன்று அநேகர் கடின உழைப்புக்கு விலை கொள்ள முயற்சி செய்கிறார்கள், ஆனால் பவுலுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது. பவுல் அந்த விறகுகளை நெருப்பில் போடும் போது விரியன் பாம்பு அவர் கையை கவிக்கொண்டது. 4 விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமில்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இங்கு பழி என்று உபயோகிக்கப்பட்டிருக்கிற வார்த்தை மூலபதத்திலே நியாயம் என்று பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நியாயமானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்பதாகும். இன்னொரு வார்த்தையில் கூற வேண்டுமானால், பவுல் மாபெரும் குற்றத்தில் ஈடுபட்டவன், பாவம் அவனை பிடித்துக் கொண்டது, அவன் இறந்து போவான் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். விஷப்பாம்பு கடித்தால் வீக்கங்கண்டு மறித்து போவதை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். பவுலுக்கும் அது நடக்கும் என்று காத்திருந்தார்கள். இந்த அந்நிய மக்களுக்கும் நீதியை குறித்த விழிப்பு உணர்வை நாம் காண முடிகிறது. அவர்கள் பவுலை ஒரு கொலைக்காரன் என்று எண்ணிக்கொண்டது மாத்திரமல்ல, அவனுக்கு அந்த தண்டனை தேவை என்று நினைத்தார்கள். இது நமக்கு எதை காட்டுகிறது? அன்று ரோம சாம்ராஜ்யம் முழுவதும் நீதியை குறித்த ஒரு விழிப்பு உணர்வு இருந்தது. ரோமர்கள் நீதிக்கு பேர் பெற்றவர்கள், அவர்கள் இரக்கத்தை அறியாதவர்கள். பாவம் என்பது மன்னிக்கப்பட முடியாத ஒன்று, சட்டத்தை மீறினவன் தண்டிக்கப்பட வேண்டும். அப்படி நீதிக்காக நின்ற ரோம சாம்ராஜ்யத்திலே அன்றைக்கு உலகம் இரக்கத்துக்காக இயங்கிக் கொண்டிருந்தது. இரக்கத்தின் ஊற்றும் உலகத்தின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு இது ஒரு வழியை ஆயத்தப்படுத்தியது. தேவன் கொடுக்கும் இரக்கத்தையும் பாவ மன்னிப்பையும் மனிதன் அறிந்து கொள்ளும்படியாக ரோம பேரரசின் நீதி கடுமையான ஒன்றாக அமைந்திருந்தது. கப்பர் சேதத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரக்கங்கொண்டு ஏற்றுக்கொண்டவர்கள் இப்பொழுது பவுல் குற்றவாளி என்று நினைத்து அவனுக்காக தண்டனையை காத்திருக்கிறார்கள். 5-6 அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று வெகுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். 16:18 இங்கு நிறைவேறுகிறது. விஷம் பவுலை பாதிக்கவில்லை. அதை பார்த்த மக்கள் இவன் குற்றவாளி அல்ல, இவன் தேவனாயிருக்க வேண்டும் என்று தங்கள் எண்ணங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் நினைத்த 2 எண்ணங்களும் தவறு என்று நாம் அறிவோம். பவுல் குற்றவாளியும் அல்ல, கடவுளும் அல்ல. ஆனால் இந்த சம்பவம் மெலித்தா தீவிலே முக்கியமான ஒரு தொடர்பை கொடுப்பதை நாம் பார்க்க முடியும். 7-8 தீவுக்கு முதலாளியாகிய பிபிலியு என்னும் பெயர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்துக்கு சமீபமாயிருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 பட்சமாய் விசாரித்தான். பிபிலியனுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்தபேதினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். அப்போஸ்தலருடைய அடையாளங்கள் பவுல் மூலமாக இடம்பெறுவதை இங்கு பார்க்கிறோம். அவன் வீட்டுக்குள் சென்று வியாதியாய் கிடக்கும் தீவுக்கு முதலாளியுடைய தகப்பனுக்காக ஜெபிக்கிறான். இன்றும் நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கும் இடங்களிலே வியாதியஸ்தருக்காக மனத்தாழ்மையோடு முழு பாரத்தோடு ஜெபிக்கும் போது தேவன் அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார். வசனம் உறுதிப்படுத்தப்படுகிறது. 9-10 வசனங்கள். இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள். இங்கு மெலித்தா தீவிலே பவுல் சுவிசேஷத்தை பிரசங்கித்தாரா என்று ஒரு கேள்வி எழுகிறது. ஆனால் பிபிலியனுடைய தகப்பனார் சுகமான போது பவுல் அங்கு குடும்பத்துக்கும் மற்றவர்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்திருக்க வேண்டும். ஏனென்றால் 1 கொரிந்தியர் 2:2 பவுல், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று கொரிந்தியரை பார்த்து கூறுகின்றார். அந்த தீவிலே அநேகர் குணமானார்கள். பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷம் அங்கு இருந்தது. அவர்கள் இவருடைய பிரயாணத்துக்கான தேவைகளை சந்திக்கிறார்கள். தொடர்ந்து ரோமாபுரியை நோக்கியுள்ள பிரயாணத்தை நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 28:11-15 வசனங்களில் அவர்கள் மெலித்தா தீவிலிருந்து புறப்பட்டு புத்தையோலி பட்டணத்துக்கு வந்து அங்குள்ள சகோதரரை கண்டு அவர்களுடன் 7 தங்கியிருந்து பின் ரோமாபுரிக்கு செல்வதை பார்க்கிறோம். ரோமாபுரியில் உள்ள சகோதரர்கள் அவர்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு அப்பியபுரம் வரைக்கும் அவர்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களை பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்தரித்து தைரியமடைந்தான். மெலித்தா தீவில் கைதியாக இருந்த பவுலை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் அந்த பயங்கரமான சூழ்நிலையிலும் வல்லமையான காரியத்தை செய்தார். சுவிசேஷம் அங்கு அறிவிக்கப்பட்டது. இப்போது அவர்கள் ரோமாபுரிக்கு வந்து சேர்கிறார்கள். 16 வசனம். நாங்கள் ரோமாபுரியில் சேர்ந்தபோது 100 அதிபதி தன் காவலில் இருந்தவர்களை சேனாபதியினிடத்தில் ஒப்புக் கொடுத்தான். அப்பொழுது பவுல் தன்னை காத்திருக்கிற சேவகனுடனே தனித்து குடியிருக்கும்படி உத்தரவு பெற்றுக் கொண்டான். பவுலை காவல் காக்க சேவகர்கள் நியமிக்கப்பட்டிருந்தாலும் பவுல் தனித்திருந்த வீட்டில் குடியிருக்கும்படி உத்தரவை பெற்றுக் கொள்வதை பார்க்கிறோம். 17-20 வசனங்கள். 3 பின்பு பவுல் யூதரில் பிரதானமானவர்களை வரவழைத்தான். அவர்கள் கூடி வந்தபோது அவன் அவர்களை நோக்கி, சகோதரரே, நம்முடைய ஜனங்களுக்கும் நம்முடைய முன்னோர்களின் முறைமைகளுக்கும் விரோதமான ஒன்றையும் நான் செய்யாமல் இருந்தும் கட்டப்பட்டவனாக எருசலேமில் இருந்து ரோமர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்பட்டேன். அவர்கள் என்னை நியாயம் விசாரித்த போது மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் என்னிடத்தில் காணாதபடியினால் என்னை விடுதலையாக்க மனதாயிருந்தார்கள். யூதர்கள் அதற்கு எதிர்பேசின போது நான் ராயனுக்கு அபயமிட வேண்டியதாயிருந்தது. ஆயினும் என் ஜனத்தார் மேல் யாதொரு குற்றஞ்சாட்ட வேண்டுமென்று நான் அப்படி செய்யவில்லை. இந்த காரியத்தின் நிமித்தமே உங்களை காணவும் உங்களுடனே பேசவும் உங்களை அழைப்பித்தேன். இஸ்ரவேலுடைய நம்பிக்கைக்காகவே இந்த சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறேன் என்றான். ரோமாபுரியிலிருந்து வந்த விசுவாசிகள் யூத பாரம்பரியத்தை சார்ந்தவர்களாக பரிசேயராக காணப்படுகிறார்கள். ஆனால் பவுல் தன்னுடைய வழக்கத்தின்படி அவர்களை அணுகுவதையும் தான் ரோமாபுரிக்கு வந்த காரணத்தை விளக்குவதையும் நாம் பார்க்கிறோம். 21-24 வசனங்கள். அதற்கு அவர்கள், உன்னை குறித்து யூதயாவிலிருந்து எங்களுக்கு காகிதம் வரவும் இல்லை, வந்த சகோதரில் ஒருவனும் உன் பேரில் ஒரு பொல்லாங்கை அறிவித்ததும் இல்லை, அதை பற்றி பேசினதும் இல்லை, எங்கும் இந்த மதவேதத்துக்கு விரோதமாய் பேசுகிறதாக நாங்கள் அறிந்திருக்கிறபடியால் இதை குறித்து உன்னுடைய அபிப்பிராயம் என்னவென்று கேட்டறிய விரும்புகிறோம் என்றார்கள். அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவன் தங்கியிருந்த வீட்டுக்கு அவனிடத்தில் வந்தார்கள். அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசையின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் இருந்து இயேசு கடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான். அவன் சொன்னவைகளை சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசியாதிருந்தார்கள். ஒரு சிறை கைதியாக இருந்தும் பவுலுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை பாருங்கள். திரள் கூட்ட மக்கள் அவனிடத்தில் வருகிறார்கள். போர் சேவகர்கள் அவனை காவல் காத்துக் கொண்டிருக்க அவன் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறான். பழைய ஏற்பாட்டில் இயேசுவை குறித்த ஒவ்வொரு காரியங்களையும் யூதர்களுக்கு எடுத்து விளக்குகிறான். எல்லா இடங்களிலும் இருப்பது போல இங்கும் 2 விதமான மக்களை பார்க்கிறோம். ஒரு சிலர் ஏற்றுக்கொண்டார்கள், ஒரு சிலர் விசுவாசிக்கவில்லை. விசுவாசியாத மக்களை பார்த்து பவுல் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6:9-10 வசனங்களில் கூறியிருப்பதை எடுத்து கூறி கடிந்து கொள்வதை பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு நிச்சயம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று இயேசு யோவான் 5:24 வசனத்தில் கூறுகின்றார். ஆதலால் பவுல் அங்கு ஏற்றுக்கொண்ட யூதர்கள் மத்தியிலும் வசனத்தை ஏற்றுக்கொண்ட புறஜாதியார் மத்தியிலும் தொடர்ந்து ஊழியம் செய்வதை பார்க்கிறோம். 29-31 வசனங்கள். இப்படி அவன் சொன்ன பின்பு யூதர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் தர்க்கம் பண்ணி கொண்டு போய்விட்டார்கள். பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு தங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான். இயேசு நிக்கோதேமுவோடு பேசும்போது யோவான் 3:17-18 வசனங்களிலே, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாயிராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று என்று கூறினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியின் மூலம் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு உலகத்தின் கடைசி பரியந்தமும் வல்லமையான காரியங்களை செய்தார். இன்றைக்கு அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் மூலமும் வல்லமையான காரியங்களை செய்ய அவர் விரும்புகிறார். அப்போஸ்தல நடவடிக்கைகள் நிறைவு பெறவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியின் மூலம் இன்றும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாய். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாய். ஞானத்தில் பரநுனை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் பிழைத்திடுவார். ஞானத்தில் பரநுனை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் பிழைத்திடுவார். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாய். இழந்து தீய வழியிலே நீ நடந்த வரும் கோபம் அறிந்திடாயோ. மதியை இழந்து தீய வழியிலே நீ நடந்த வரும் கோபம் அறிந்திடாயோ. கதியாம் நட்சண்ய வாழ்வை கண்டு நீ மகிழ்ந்திட காலம் இதுவே நல்ல காலம் என்றறியாயோ. கதியாம்பட்சண்ய வாழ்வை கண்டு நீ மகிழ்ந்திட காலம் இதுவே நல்ல காலம் என்றறியாயோ. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடும் கண்ணீர் விடுவாய். ஊழியம் அகத்தியம் நிறைவேற இயேசுன்னை அழைத்தாரல்லோ. இகத்தினில் ஊழியம் அகத்தியம் நிறைவேற இயேசுன்னை அழைத்தாரல்லோ. மகத்துவ வேலையை மறந்து தூங்குவாயான பகத்தாலம் முடியும் காலத்தில் என்ன செய்வா. மகத்துவ வேலையை மறந்து தூங்குவாயான பகற்காலம் முடியும் காலத்தில் என்ன செய்வா. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடின் கண்ணீர் விடுவாய். காலத்தில் 120 ஆண்டு நோக்கி பின் அழித்தாரன்றோ, நோவாவின் காலத்தில் 120 ஆண்டு நோக்கி பின் அழித்தாரன்றோ, ஆவாத கிருபையால் தாங்கி உனக்களித்த தவணையின் காலம் இவருட முடியலாமே, ஆவாத கிருபையால் தாங்கி உனக்களித்த தவணையின் காலம் இவருட முடியலாமே. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாய். குறித்த முடிவை நீ அறியாயோ, முந்தியரே மியானியாவு குறித்த முடிவை நீ அறியாயோ, எந்த காலமும் சிரஞ்சீவி என்றெண்ணிடாமல் ஏத்த ஆயத்தமாய் எப்போதும் இருந்திடாயோ, எந்த காலமும் சிரஞ்சீவி என்றெண்ணிடாமல் ஏத்த ஆயத் மாய் எப்போதும் இருந்திடாயோ. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே, காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே.
நேயர்களே, ஆதியாகம விளக்க உரையின் முதலாம் பாகம், ஆதியாகம விளக்க உரையின் இரண்டாம் பாகம் அச்சு வடிவில் தயாராக உள்ளது. தேவைப்படுவோர் எங்களுக்கு எழுதி பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். யாத்திராகமும் 23:26.
மத்திய அலைவரிசை 340 மீட்டர், 882 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பான விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர் இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.